நேயர்களுக்கு வணக்கம். இது லண்டன் பிபிசியின் உலக சேவையிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழோசை. ஜூலை மாதம் 31 புதன்கிழமை. இன்றைய நிகழ்ச்சியில் உங்களுடன் சிவராமகிருஷ்ணன். இன்றைய நிகழ்ச்சியில் முதலாவதாக செய்தி அறிக்கையும், பின்னர் தொடரும் செய்தி அரங்கில் இலங்கையின் வடக்கு உட்பட 3 மாகாண சபைகளுக்கு நடைபெற உள்ள தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் சூடுபிடித்து வருவது பற்றிய செய்திகள்.
இந்த தேர்தலிலே ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பிலே இபிடிபி டக்ளஸ் தேவானந்தா அமைச்சர் தலைமையிலான இபிடிபி கட்சி, அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் எங்களுடைய கட்சி, அதே போல ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி, சிறி டெலோ போன்ற பல கட்சிகள் ஒன்று சேர்ந்து இந்த தேர்தலிலே களமிறங்கி இருக்கின்றது.
இன்று மட்டும் 100 வேட்பு மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ள நிலையில் மலையக பகுதியில் தேர்தல் களம் குறித்த ஒரு பார்வை. படகுகள் மூலம் ஆஸ்திரேலியா வருபவர்களுக்கு தஞ்சம் அளிக்கப்பட மாட்டாது என்று கூறிய பிறகும் ஒரு தொகுதியினர் சென்று கடலில் சிக்குண்டு கடற்படையினரால் மீட்கப்பட்டுள்ள தகவல். மலேசியாவில் ஒரு நாடு ஒரு மொழி எனும் திட்டம் அமல்படுத்த உள்ளதாக அரசு கூறும் நிலையில் அதற்கு எதிர்ப்பாக எழுந்துள்ளது.
நாட்டில் ஒரு மொழி கல்வியை கொண்டு வந்தால் இந்த இனங்களெல்லாம் ஒருங்கிணைக்க முடியும் அப்படின்னு ஒரு மாயையான கருத்து தான். இந்த கருத்தையே ஒரு கொள்கையாக்கி 2013 வரைக்கும்
ஆகியவை கேட்கலாம்.
செய்தி அறிக்கை வாசிப்பவர்கள் ஜெயபிரகாஷ் நல்லுசுவாமி மற்றும் சங்கீதராஜன்.
ஆப்பிரிக்காவின் மிகப்பழைய அரசு தலைவரான ராபர்ட் முகாபேயின் எதிர்காலத்தை தீர்மானிக்கும் முக்கிய தேர்தலில் சிம்பாப்வே மக்கள் வாக்களித்து வருகின்றனர். இதுவரை வாக்குப்பதிவுகள் அமைதியாகவும் சீராகவும் நடந்து வருவதாக ஆப்பிரிக்க யூனியன் கண்காணிப்பாளர்கள்
கூறுகின்றனர்.
89 வயதான அதிபர் முகாபே 1980 ஆட்சியில் இருக்கிறார். பிரதமர் மோகன் சிவாஞ்சிராய் 3rd தடவையாக அவரை எதிர்த்து போட்டியிடுகிறார். 5 முன்னர் வன்முறைகளோடு முடிந்த தேர்தலின் பின்னர் 2 தலைவர்களும் இழுபறிகளுடன் கூடிய கூட்டணி அரசாங்கத்தில் இருந்து வருகின்றனர்.
ஆந்திர பிரதேச மாநிலம் 2 பிரிக்கப்பட்டு புதிய மாநிலமாக தெலங்கானா உருவாக்கப்படும் என்று தில்லியில் நேற்று செவ்வாய்க்கிழமை வெளியான அறிவிப்பை அடுத்து ஆந்திர பிரதேசத்தின் பல பகுதிகளில் எதிர்ப்பு போராட்டங்கள் நடந்து வருகின்றன. இந்த முடிவுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வண்ணம் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் உட்பட பல அரசியல்வாதிகள் பதவி விலகியுள்ளனர். வர்த்தக நிறுவனங்களும் பள்ளிக்கூடங்களும் ஆந்திர பிரதேசத்தின் தெற்கு மற்றும் கடலோர பகுதியில் மூடப்பட்டுள்ளன. ஆனால் மாநிலத்தின் வடபகுதியில் அமைந்திருக்கும் தெலங்கானாவில் இந்த புதிய மாநிலத்திற்கான போராட்டம் சுமார் 50 நடந்து வருகிறது. பொருளாதார ரீதியில் தாங்கள் பின்தங்கிவிட்டதாக அவர்கள் கூறுகிறார்கள்.
ஆப்கானிஸ்தானில் பொதுமக்கள் உயிரிழப்புகள் பெருமளவு அதிகரித்துள்ளமைக்கு தாலிபன்களை பொறுப்பு என்று வெளியாகி இருக்கின்ற ஐநா அறிக்கையை ஒருபக்க சார்பானது என்றும் அடிப்படையற்றது என்றும் தாலிபன்கள் விமர்சித்துள்ளனர். 2013 முதல் 6 கொல்லப்பட்டுள்ள 1300 பொதுமக்களில் 3/4 பேரின் உயிரிழப்புக்கு தாலிபன்களை பொறுப்பு என்று ஐநா அறிக்கை கூறுகிறது.
The armed conflict brought increased suffering and harm to Afghan civilians in the first half of 2013.
கடந்த ஆண்டுடன் ஒப்பிடும்போது இது 23% அதிகரிப்பு. அறிக்கையின்படி வீதியோர குண்டுகளாலும் திட்டமிட்ட மற்ற குண்டு தாக்குதல்களிலுமே பெரும்பாலான பொதுமக்கள் கொல்லப்பட்டுள்ளனர். மேற்குலகின் அனுசரணை உள்ள ஆப்கான் அரசுக்காக வேலை செய்வோர் எவரும் பொதுமக்கள் அல்ல என்று தாலிபன்கள் கூறுகின்றனர்.
சீனாவில் ஷாங்காயில் 140 இல்லாத அளவுக்கு ஜூலை மாதத்தில் வெப்பநிலை உயர்ந்ததால் குறைந்தது 10 பேர் இறந்துள்ளனர். நாடு முழுவதும் கோடை வெப்ப அலையில் சிக்குண்டு இருக்கிறது. வெப்பம் காரணமாக ஷாங்காய் வாசிகள் குளிரூட்டப்பட்ட கடைகளிலும் உள்ளூர் நீர் விளையாட்டு பூங்காக்களிலும் தஞ்சமடைந்துள்ளனர். வெப்பம் தொடர்பான எச்சரிக்கை 9 மாகாணங்களிலும் நகராட்சிகளிலும் விடுக்கப்பட்டுள்ளது. வெப்ப அலை காரணமாக பயிர்கள் பாதிக்கப்படுவதுடன் சில இடங்களில் தற்காலிக குடிநீர் தட்டுப்பாடும் ஏற்பட்டுள்ளது.
ஐரோப்பிய ஒன்றியத்தில் யூரோவை பயன்படுத்துகின்ற 17 நாடுகளில் வேலைவாய்ப்பற்றோரின் எண்ணிக்கை கடந்த ஜூனில் 24,000 குறைந்திருக்கிறது. கடந்த 2 முதல் தடவையாக ஏற்பட்டிருந்த இந்த முன்னேற்றம் யூரோ வலயத்தின் பொருளாதாரம் ஸ்திரமடையலாம் என்பதை காட்டுவதாக பிபிசி பொருளாதார செய்தியாளர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர். ஆனால் யூரோ வலயத்தில் கிட்டத்தட்ட 2 கோடி பேர் வேலையில்லாமல் இருக்கின்றமைதான் பெரும் நெருக்கடியாக பார்க்கப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது.
ஜெர்மனியில் வீட்டில் புகைப்பிடிக்கும் போது அந்த புகை வீட்டை விட்டு வெளியேறி அடுக்குமாடி குடியிருப்பின் பொது இடங்களுக்கு பரவினால் புகைப்பிடித்தவர் வீட்டை விட்டு வெளியேற்றப்படலாம் என்று நீதிமன்றம் ஒன்று தீர்ப்பளித்திருக்கிறது. ஜெர்மன் நகரான டெசல்டோர்ஃபில் ஒரு அடுக்குமாடி குடியிருப்பில் உள்ள தனது வீட்டில் கடந்த 40 ஆண்டுகளாக வசிக்கும் 75 வயதான ஃப்ரிடெல் அடால்ஸ் தனது வீட்டை முற்றிலுமாக சீல் வைத்தால் தவிர புகை வெளியே வருவதை தன்னால் கட்டுப்படுத்த முடியாது என்று கூறுகிறார். ஆனால் நீதிமன்றமோ அவர் புகைத்து வெளியே விடும் புகை அடுக்குமாடி குடியிருப்பின் மற்ற பிற குடியிருப்பு வாசிகள் வாதத்தை ஏற்றுக்கொண்டது.
செய்தி அரங்கத்தில் முதலாவதாக, இலங்கையின் வடக்கு உட்பட 3 மாகாண சபைக்கான தேர்தலுக்கு வேட்புமனு தாக்கல் நாளையுடன் முடிவடையும் நிலையில் பல கட்சிகள் தமது வேட்பாளர் பட்டியலை இறுதி செய்வதிலும் மனுவை தாக்கல் செய்வதிலும் தீவிரம் காட்டி வருகின்றன. இதையடுத்து மாகாண சபைகளுக்கான தேர்தல் களம் சூடுபிடிக்க தொடங்கியுள்ளது. வடமாகாண சபை தேர்தலில் போட்டியிட பல கட்சியின் வேட்பாளர்கள் இன்றும் மனு தாக்கல் செய்துள்ளார்கள். நமது வவுனியா செய்தியாளர் மாணிக்க வாசகம் வழங்கும் கூடுதல் தகவல்கள்.
இலங்கையின் வடமாகாண சபை தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் செய்வதற்குரிய காலக்கெடு நாளை முடிவடைகின்றது. இந்த நிலையில் இன்று ஆளும் ஐக்கிய மக்கள் சுதந்திர முன்னணி மற்றும் ஜேவிபி ஆகிய கட்சிகள் வவுனியா, மன்னார், முல்லைத்தீவு, யாழ்ப்பாணம், கிளிநொச்சி ஆகிய 5 மாவட்டங்களில் வேட்புமனுக்களை தாக்கல் செய்திருக்கின்றன. ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் வவுனியா, மன்னார், முல்லைத்தீவு ஆகிய 3 மாவட்டங்களில் மட்டுமே போட்டியிடுகின்றது. யாழ்ப்பாணத்தில் இபிடிபி கட்சியைச் சேர்ந்த முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் தவரசா அவர்களை தலைமை வேட்பாளராக கொண்டு ஐக்கிய மக்கள் சுதந்திர முன்னணி தனது வேட்பாளர்களை நியமித்திருக்கின்றது. அரசாங்கத்துடன் சேர்ந்து இயங்குகின்ற ஸ்ரீ டெலோ கட்சியின் தலைவராகிய பரராஜசிங்கம் உதயராசா அவர்களை தலைமை வேட்பாளராக கொண்டு வவுனியாவில் வேட்புமனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கின்றது.
இந்த தேர்தலிலே ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பிலே இபிடிபி டக்ளஸ் தேவானந்தா அமைச்சர் தலைமையிலான இபிடிபி கட்சி, அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் எங்களுடைய கட்சி, அதே போல ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி, ஸ்ரீ டெலோ போன்ற பல கட்சிகள் ஒன்று சேர்ந்து இந்த தேர்தலிலே களமிறங்கி இருக்கின்றது. இந்த வடமாகாணம் யுத்தத்தினால் மிகவும் பாதிக்கப்பட்ட ஒரு மாகாணம். இந்த மாகாணத்திலே கடந்த 4 வருடங்களாக நடைபெற்று வருகின்ற இந்த அபிவிருத்தி பணிகள், 4 வருடங்களாக மக்கள் நிம்மதியாக வாழ்கின்ற இந்த நல்ல நிலைமை தொடர்ந்து முன்னெடுத்து செல்லப்படுவதற்காக மக்கள் ஆணை தருவார்கள் என்ற நம்பிக்கை எங்களுக்கு.
என்று ஐக்கிய மக்கள் சுதந்திர முன்னணியின் வேட்புமனு தாக்கல் செய்யப்பட்டதன் பின்னர் வவுனியாவில் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் ரிசாத் பதியுதீன் அவர்கள் தெரிவித்தார். வடமாகாண சபை தேர்தலில் தனித்து போட்டியிடுகின்ற ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் அரசுடன் இணைந்து செயற்பட்டாலும் கூட எல்லா தேர்தல்களிலும் அரசாங்கத்துடன் இணைந்து போட்டியிட வேண்டும் என்று ஒப்பந்தம் எதுவும் செய்து கொள்ளப்படவில்லை. எனவே கிழக்கு மாகாணத்தைப் போலவே வடக்கிலும் தனித்து தாங்கள் போட்டியிடுவதாக தெரிவித்திருக்கின்றது.
ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் வடக்கு மாகாணத்துல யாழ்ப்பாணம், கிளிநொச்சி மாவட்டம் கவிழ்ந்து வவுனியா, மன்னார், முல்லைத்தீவு போன்ற 3 மாவட்டங்களிலும் நாங்கள் போட்டியிடுகின்றோம். கிளிநொச்சி, யாழ்ப்பாணம் மாவட்டங்களிலே வெற்றி கொள்வதற்கான வாய்ப்பு இருக்கவில்லை. எனவே அந்த வகையிலே நாங்கள் போட்டி இல்லாமல் நாங்கள் தவிர்த்திருக்கின்றோம். எங்களுக்கு வெற்றி பெறக்கூடிய அடுத்த 3 மாவட்டங்களிலும் நாங்கள் மிகவும் நம்பிக்கையோடு நாங்கள் போட்டியிடுகின்றோம். எங்களுக்கான அந்த பிரதிநிதித்துவங்களை நிச்சயமாக பெற்றுக் கொள்ளலாம் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்றோம்
என்று வவுனியாவில் வேட்புமனு தாக்கல் செய்ய பின்னர் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் பொருளாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமாகிய முகமது அஸ்லம் அவர்கள் தெரிவித்தார். இதேவேளை 5 மாவட்டங்களிலும் ஜேவிபி போட்டியிடுவதாக கூறிய அந்த கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் அனுர குமார திசநாயக் அவர்கள் தேர்தல் உட்பட சகல சிவில் நடவடிக்கைகளிலும் இருந்து வடக்கில் ராணுவம் விலக்கப்பட வேண்டும் என குறிப்பிட்டார்.
அப்ப கியன்னு சந்திட்ட பமனா சமுதாவ ஏ சீமாவட்ட கினியன கிள நிவி அப்ப கியன்னு உத்தரு பலாத்தை சிவில் பரிபாலனை ஸ்தாபித்த கரான் எம ஜனதாவட்ட நிதா.
தேர்தல் செயல்பாடுகளில் இருந்து ராணுவம் விளக்கப்படுவதுடன் சிவில் நிர்வாக நடவடிக்கைகள் நிலைநிறுத்தப்பட வேண்டும் என்றே நாங்கள் கூறுகின்றோம். அங்குள்ள மக்கள் தமது செயற்பாடுகளை சுதந்திரமாக மேற்கொள்வதற்கு வழிவிட்டு பாதுகாப்பு வழங்கப்பட வேண்டும். எமது நாட்டில் சிவில் நிர்வாக நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கு போலீசாருக்கே அதிகாரம் வழங்கப்பட்டிருக்கின்றது. அந்த அதிகாரம் ராணுவத்திற்கு வழங்கப்படவில்லை. எனவே ராணுவம் சிவில் நடவடிக்கைகளில் இருந்து விலக்கப்பட வேண்டும். அவரவர் தமது கடமைகளை எந்தவிதமான தலையீடுகளும் இன்றி செய்வதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்றார் நாடாளுமன்ற உறுப்பினர் அனுர குமார திசநாயக் அவர்கள். இதேவேளை இடதுசாரி கட்சிகளில் ஒன்றாகிய ஐக்கிய சோசியலிச கட்சியும் இன்று வவுனியாவில் வேட்புமனு தாக்கல் செய்திருக்கின்றது.
நாங்கள் மக்களுக்கு சேவை செய்யணும்னு ஆசைப்படுறோம். கடந்த காலம் யுத்தத்தால் பாதிக்கப்பட்டு இந்த மக்கள் சிதறி கிடக்கின்ற பிரச்சனைகள் நிறைய இருக்கின்றது. இப்போ தடுப்புகள் இருக்கின்ற நியாயமான இளைஞர்கள், கடத்தப்பட்டவர்கள், காணாமல் போனவர்கள், கற்பழிக்கப்பட்டவர்கள், இப்படி நியாயமான பிரச்சனைகள் இருக்கு. அந்த மக்களுக்கான சரியான தற்கால தீர்வுகளை, நிரந்தரமான தீர்வு எடுப்பதற்காக வேண்டியே நாங்கள் இந்த தேர்தல் காலத்தில் நாங்கள் நிற்கின்றோம்
என அந்த கட்சியின் தலைமை வேட்பாளர் சண்முகம் ராஜ்குமார் தெரிவித்தார்.
பவுனியாவிலிருந்து நமது செய்தியாளர் மாணிக்க வாசகம். மத்திய மாகாணத்துக்கான தேர்தல் களமும் பரபரப்பாக உள்ளது. இந்த மாகாணத்தில் மத்தியில் ஆளும் கூட்டணியில் அங்கம் வகிக்கும் கட்சிகளே பிளவுபட்டு நிற்கின்றன. அங்கு கூட்டணிகள் ஏற்படுவதும் பின்னர் முறிவதும் இந்த தேர்தல் தொடர்பிலும் இடம்பெற்றுள்ளது. தமிழ் பேசும் மக்கள் செறிந்து வாழும் மத்திய மாகாணத்தில் தேர்தல் களம் எப்படி உள்ளது என்பது குறித்த ஒரு செய்தி குறிப்புடன் ஜெயபிரகாஷ் நல்லசாமி.
இலங்கையில் இம்முறை மாகாண சபை தேர்தல்களின் முன்னேற்பாட்டு நடவடிக்கைகள் வடக்கு மாகாணத்தைப் போலவே தமிழர்கள் செறிவாக வாழும் பெரும்பாலும் தோட்டத் தொழிலாளர்களை மையப்படுத்திய மத்திய மாகாணத்திலும் சூடுபிடிக்க தொடங்கியிருக்கிறது. அங்கு ஆளுங்கட்சி அரசியல்வாதிகள் அமைச்சர்களுக்கு சொந்தமான வாகனங்கள் உள்ளிட்ட பெருமளவிலான அரசு சொத்துக்களை தேர்தல் விதிமுறைகளை மீறி பயன்படுத்தி வருவதாக தேர்தல்களை கண்காணிக்கும் சுயாதீன அமைப்பான கஃபே குற்றஞ்சாட்டியிருக்கிறது. 58 ஆசனங்களை கொண்ட மத்திய மாகாணத்தில் நுவரெலியா மாவட்டத்திலேயே தமிழர்கள் செறிந்து வாழ்கின்றனர். மற்றபடி கண்டி, மாத்தலை, குருணாகல், புத்தளம் ஆகிய ஏனைய 4 மாவட்டங்களிலும் மலையக தமிழர்களும் முஸ்லிம்களும் கணிசமான அளவு வாழ்கின்றனர். பிரதான எதிரணியான ஐக்கிய தேசிய முன்னணி நுவரெலியா மாவட்டத்தில் தனித்து போட்டியிட்டாலும் ஆளும் ஐக்கிய சுதந்திர கூட்டமைப்புக்கு ஆதரவு அளிக்கும் மலையக தமிழ் கட்சிகளும் சிதறி வெவ்வேறு முகாம்களாக அணி சேர்ந்திருக்கின்றன. மலையகத்தில் எந்தெந்த கட்சிகள் யார் யாரோடு கூட்டுச் சேர்கின்றன என்று உள்ளூர் ஊடகவியலாளரான ஆர். ராஜேஸ்வரனிடம் கேட்டேன்.
பொதுவாக மலையகத்தில் உள்ள பிரதான கட்சிகள் என்று எடுக்கும்பொழுது இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் அரசாங்கத்தோடும், கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் ஐக்கிய தேசிய கட்சியில் போட்டியிட்டு தற்போது அரசாங்கத்தின் பங்காளி கட்சியாக உள்ள திகாம்பரத்தின் தேசிய ஐக்கிய தொழிலாளர் கட்சியும் அரசாங்கத்தோடு சேர்ந்து நூலியா மாவட்டத்தில் போட்டியிடுகின்றன. அதேவேளை ஐக்கிய தேசிய கட்சியில் சதாசிவத்தின் கட்சியும் மனோகணேசன் கட்சியும் சேர்ந்து போட்டியிட உள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன.
இதேவேளை சில கட்சிகள் மலையக தேசிய முன்னணி என்கின்ற ஒரு அமைப்பை உருவாக்கி போட்டியிடுகின்றன. அந்த கட்சிகளில் யார் யார் அங்கம் வகிக்கிறார்கள், அவர்கள் எந்த நிலைப்பாட்டை எடுத்திருக்கிறார்கள்?
மலையக தேசிய முன்னணி என்ற ஒரு அமைப்பு தற்போது ஏற்படுத்தப்பட்டு 4 கட்சிகள் அங்கத்துவம் பெறுகின்றன. மலையக மக்கள் முன்னணி 10 ஆசனங்களும், பிரஜைகள் முன்னணிக்கு 6 ஆசனங்களும், தொழிலாளர் விடுதலை முன்னணிக்கு 2 ஆசனங்களும், ஜனநாயக மக்கள் காங்கிரசுக்கு 1 ஆசனம் என மலையக தேசிய முன்னணி உருவாக்கப்பட்டுள்ளது.
இந்த மலையக தேசிய முன்னணி குறிப்பாக எந்தெந்த பகுதிகளில் போட்டியிடுகிறது?
பெரும்பான்மையாக சிறுபான்மையினர், அதாவது தமிழர்கள் வாழ்கின்ற குறிப்பாக நோர்லியா மாவட்டத்தில் மாத்திரம் இந்த மலையக தேசிய முன்னணி போட்டியிடுகின்றது.
இந்த மலையக தேசிய முன்னணியில் ஏற்கனவே அரசாங்கத்தில் அங்கம் வகிக்கின்ற, மத்திய அரசில் அங்கம் வகிக்கின்ற மலையக மக்கள் முன்னணி இருக்கிறது. அதே போல அரசாங்கத்துக்கு ஆதரவு வழங்குகின்ற பிரபாகணேசன் தலைமையிலான கட்சியும் அங்கம் வகிக்கிறது. நோர்லியா மாவட்டம் தவிர்ந்த ஏனைய மாவட்டங்களில் இந்த மலையக தேசிய முன்னணி கூட்டமைப்பு எப்படி போட்டியிருக்கிறது?
நோர்லியா மாவட்டம் தவிர்ந்து ஏனைய மாவட்டங்களான கண்டி, மாத்தலை மற்றும் குருணாகல், புத்தளம் மாவட்டங்களில் இந்த மலையக தேசிய முன்னணி போட்டியிடவில்லை. ஆனால் நோர்லியா மாவட்டத்தை போன்று சிறுபான்மை மக்கள் இல்லாத அல்லது தமிழ் பேசும் மக்கள் தெரிந்து வாழாவிட்டாலும் ஐதாக இந்த எல்லா மாவட்டங்களிலும் வாழ்கின்றனர். குறிப்பாக கண்டியில், மாத்தலையில், குருணாகல், புத்தளம் எல்லா மாவட்டங்களிலுமே தமிழ் மக்கள் ஓரளவு வாழ்கின்றனர். இவர்களை குறிவைத்து மலையக தேசிய முன்னணி அங்கம் வகிக்கின்ற பிரஜைகள் முன்னணி மாத்திரம் முஸ்லிம் காங்கிரசுடன் இணைந்து போட்டியிடுவதாக தகவல் வெளியாகி உள்ளதுடன் ஏனைய கட்சிகளான குறிப்பாக மலை மக்கள் முன்னணி, தொழிலாளர் விடுதலை முன்னணி, ஜனநாயக மக்கள் காங்கிரஸ் போன்றன அரசுக்கு ஆதரவான நிலைப்பாட்டில் போட்டியிலிருந்து ஒதுங்கி இருக்கின்ற நிலை காணப்படுகின்றது.
அரசாங்கத்துக்கு எதிரான வாக்குகள் என்றால், ஐக்கிய தேசிய கட்சி ஏற்கனவே மலையகத்தில் போட்டியிடுகின்றது, தனித்து போட்டியிடுகின்றது. ஏற்கனவே கடந்த காலங்களில் ஐக்கிய தேசிய கட்சியினுடைய சின்னத்தின் கீழ் போட்டியிட்ட தமிழ் வேட்பாளர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்களாக வெற்றி பெற்றிருக்கிறார்கள். இப்படிய நிலைமையில் இந்த மக்களுடைய வாக்குகள், அரசாங்க எதிர்ப்பு வாக்குகளை இந்த மலையக தேசிய முன்னணி எப்படி இலக்கு வைக்க வாய்ப்பு இருக்கிறது?
நோர்லியா மாவட்டம் பழமையாக ஐக்கிய தேசிய கட்சியின் கோட்டை என்று வர்ணிக்கப்படுகின்ற மாவட்டம். இந்த மாவட்டத்தில் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் ஐக்கிய தேசிய கட்சியால் வெற்றி பெற முடியவில்லை. இங்கு ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பு வெற்றி பெற்றது. ஆனால் இன்று தங்களது பொருளாதார நிலைமை, ஜீவனாபாயம், வேலை வாய்ப்பு போன்ற பல்வேறு பிரச்சனைகள் காரணமாக இந்த அரசுக்கு இருந்த ஆதரவு பெருமளவு சரிந்துள்ளது.
இப்பொழுது மலையகத்தில் ஏற்கனவே தொழிற்சங்க பலத்தை வைத்திருக்கின்ற இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ், அவர்களோடு திகாம்பரம் தலைமையிலான கட்சி, இவர்களுடைய கட்சிக்கும் அங்கு கணிசமான ஆதரவு வாக்கு பலம் கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது தானே?
தங்களோட தொழிற்சங்கத்தையும் மீறி தங்களோட பொருளாதார நிலைமை இல்லாட்டி தங்களோட எதிர்காலம், தங்களோட வேலை வாய்ப்புகள், தங்கள் பிள்ளைகளின் கல்வி, பொருளாதார நிலைமைகளை கருத்தில் கொண்டு மாறி வாக்களிக்கின்ற நிலைமை தற்பொழுது மலையத்தில் காணப்படுவதனால் இந்த அரசாங்கத்தில் இணைந்துள்ள எல்லா தொழிற்சங்கங்களுக்கும் இல்லாட்டி அரசு இணைந்துள்ள கட்சிகளுக்கும் மக்கள் ஆதரவு அளிப்பார்கள் என எதிர்பார்க்க முடியாத நிலைமை காணப்படுகிறது
என்றார் உள்ளூர் ஊடகவியலாளர் ஆர். ராஜேஸ்வரன்.
செய்திக்குறிப்பை வழங்கியவர் ஜெயபிரகாஷ் நல்லுசாமி. எந்த நாட்டிலிருந்தும் படகு மூலம் சட்டவிரோதமான வகையில் ஆஸ்திரேலியாவில் குடியேறும் நோக்கில் வருபவர்களுக்கு தமது நாடு தஞ்சம் அளிக்காது என்று அண்மையில் ஆஸ்திரேலிய அரசு திட்டவட்டமாக அறிவித்தது. மேலும் அப்படி வருபவர்கள் பாப்புவா நியூ கினியில் முகாமில் வைத்து பரிசீலிக்கப்பட்டு அங்கேயே குடியேற்றப்படுவார்கள் என்று அறிவித்துள்ள நிலையிலும், இலங்கையிலிருந்து ஆஸ்திரேலியா செல்லும் நோக்கில் படகில் சென்ற 100+ நடுக்கடலில் தத்தளித்த நிலையில் கடற்படையினரால் காப்பாற்றப்பட்டுள்ளார்கள். இதுகுறித்த ஒரு செய்திக்குறிப்பு நமது மட்டக்களப்பு செய்தியாளர் உதயகுமார்.
ஆஸ்திரேலிய குடிவரவு சட்டத்தில் திருத்தங்கள் செய்யப்பட்ட பின்னர் இலங்கையிலிருந்து ஆஸ்திரேலியாவுக்கு படகில் பயணம் மேற்கொண்டதாக கூறப்படும் 115 பேர் இலங்கை கடற்படையினரால் நேற்றிரவு கைது செய்யப்பட்டுள்ளார்கள். மட்டக்களப்பு வாழைச்சேனை கடலில் இவர்கள் கைது செய்யப்பட்டதாக இலங்கை கடற்படை கூறுகின்றது. ஆஸ்திரேலியா தனது நாட்டுக்குள் படகு மூலம் வரும் புகலிட கோரிக்கையாளர்கள் தொடர்பாக புதிய சட்டத்தை கடந்த 19 முதல் நடைமுறைப்படுத்திய பின்னர் இலங்கை கடற்பரப்பில் கைதான முதலாவது தொகுதி இவர்கள் என்று கூறப்படுகின்றது. படகுகள் மூலம் தமது நாட்டுக்கு வருபவர்கள் தொடர்பாக ஆஸ்திரேலியா ஏற்கனவே நெருக்கடியான நிலையை எதிர்நோக்கியுள்ளது. பப்புவா நியூகினியாவில் அவர்களை தங்க வைக்க முடிவு செய்து கடந்த 19 இரு நாடுகளுக்கும் இடையில் ஒப்பந்தமும் கைச்சாத்திடப்பட்டது. ஆஸ்திரேலியாவின் குடிவரவு சட்டத்தில் செய்யப்பட்டுள்ள திருத்தங்கள் இப்போ இலங்கையில் உள்ள ஊடகங்களிலும் ஆஸ்திரேலியா அரசாங்கத்தினால் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டும் வருகின்றன.
ஆஸ்திரேலிய குடிவரவு சட்டம் 2013 ஜூலை 19 முதல் திருத்தப்பட்டுள்ளது. விசா இல்லாமல் படகுகள் மூலம் வரும் குடியேற்றக்காரர்கள் அனைவரும் பப்புவா நியூகினிக்கு அனுப்பி வைக்கப்படுவார்கள். நீங்கள் அகதிகளாக அடையாளம் காணப்பட்டாலும் இப்போது பப்புவா நியூகினியிலே குடியமர்த்தப்படுவீர்கள். ஆட்கடத்தல்காரர்களின் படகு பயணங்களில் மாட்டிக்கொள்ளாதீர்கள். நீங்கள் பணம் செலுத்துவதே ஆஸ்திரேலியாவுக்கான பயணச்சீட்டுக்கு அல்ல. ஆஸ்திரேலியாவின் குடிவரவு சட்டம் திருத்தப்பட்டுள்ளது. ஆஸ்திரேலிய அரசாங்கம் விடுக்கும் செய்தி
என்று ஆஸ்திரேலியா அரசாங்கத்தின் அதிகாரப்பூர்வமான அறிவித்தலில் கூறப்பட்டாலும், அந்நாட்டுக்கான படகு பயண முயற்சிகள் தொடர்வதாகவே நேற்றிரவு 115 பேர் கைதான சம்பவம் மூலம் அறிய முடிகின்றது. நேற்றிரவு கைதான 115 பேரும் இன்றிரவு திருகோணாமலை துறைமுகத்துக்கு அழைத்து வரப்பட உள்ளதாக இலங்கை கடற்படை பேச்சாளரான கோசல பர்ணகுல சூரிய பிபிசி தமிழோசைக்கு தெரிவித்தார். அவர்கள் துறைமுகத்தை வந்தடைந்த பின்னரே மேலதிக விவரங்களை கூற முடியும் என்றும் அவர் குறிப்பிட்டார். இதேவேளை இலங்கை காவல்துறை மற்றும் கடற்படை தகவல்களின்படி, இந்த ஆண்டு ஆஸ்திரேலியாவுக்கு படகு மூலம் பயணம் மேற்கொள்ள முயன்றார்கள் என்ற சந்தேகத்தின் பேரில் இதுவரை சுமார் 1115 பேர் கைது செய்யப்பட்டுள்ளார்கள். மேலும் ஆஸ்திரேலியா அரசாங்கத்தின் அதிகாரப்பூர்வ தகவல்களின்படி, கடந்த ஆண்டு ஆகஸ்ட் 12 பின்னர் இதுவரை 1270 பேர் இலங்கைக்கு திருப்பி அனுப்பி வைக்கப்பட்டுள்ளார்கள். மற்றும் ஒரு தொகுதியினர் அடுத்த சில நாட்களில் திருப்பி அனுப்பி வைக்கப்பட இருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது.
மட்டக்களப்பிலிருந்து நமது செய்தியாளர் உதயகுமார். இலங்கையில் பாதுகாப்பு தேவைகளுக்காக ஒலுவில் பகுதியில் கையகப்படுத்தப்பட்டுள்ள காணிகளுக்கு மாற்றாக காணிகளை வழங்க அரசு முன்வைத்துள்ள யோசனையை பரிசீலிக்க நீதிமன்றம் கால அவகாசம் வழங்கியுள்ளது. இதுகுறித்து கொழும்பிலிருந்து செய்தியாளர் கே எஸ் உதயகுமார்.
இராணுவ முகாம் ஒன்று அமைக்கப்படவுள்ள காரணத்தினால் ஒலுவில் கேசன்கனி கிராமத்தில் கையகப்படுத்தவுள்ள காணிகளுக்கு பதிலாக மாற்று காணிகளை வழங்கப் போவதாக அரசாங்கம் முன்வைத்துள்ள யோசனை தொடர்பாக ஆராய்வதற்கு மனுவை சமர்ப்பித்த மக்களுக்கு கால அவகாசம் வழங்குமாறு உச்சநீதிமன்றம் சட்டமா அதிபருக்கு உத்தரவிட்டுள்ளது. சம்பந்தப்பட்ட காணிகளை கையகப்படுத்த அரசாங்கம் எடுத்துள்ள முடிவை ரத்து செய்யுமாறு கோரி கேசன்கேணி கிராமவாசிகள் தாக்கல் செய்த மனு அழைக்கப்பட்ட போதே தலைமை நீதிபதி மொஹான் பீரிஸ் உட்பட 3 அடங்கிய நீதிபதிகளின் குழு இந்த உத்தரவை பிறப்பித்தது. கடந்த 2011 டிசம்பர் மாதம் தனது கிராமத்துக்கு விரைந்த இராணுவத்தினர் அங்கு இராணுவ முகாம் ஒன்று அமைக்கப்படவுள்ள காரணத்தினால் வீடு வாசல்களை விட்டு விலகி செல்லுமாறு உத்தரவு பிறப்பித்ததாக மனுதாரர்கள் தெரிவித்துள்ளனர். இதன் காரணமாக கேசன்கேணி கிராமத்தில் வசிக்கும் சுமார் 50 அதிகமான குடும்பங்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் அந்த மனுவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கு முன்பு ஆட்சேபனை ஒன்றை முன்வைத்த அரசு சட்டவாதி, மனுதாரர்கள் குடியிருக்கும் காணிகள் தற்காலிகமாக வழங்கப்பட்டுள்ள காரணத்தினால் அதனை கையகப்படுத்த அரசாங்கத்துக்கு அதிகாரங்கள் இருப்பதாக அறிவித்திருந்தார். ஆயினும் சம்பந்தப்பட்ட மனுக்கள் இன்று அழைக்கப்பட்ட போது கருத்து தெரிவித்த அரச சட்டவாதி, கையகப்படுத்தப்படும் காணிகளுக்கு பதிலாக மாற்று காணிகளை மனுதாரர்களுக்கு வழங்குவதற்கு அரசாங்கம் தீர்மானித்துள்ளதாக தெரிவித்தார். அப்போது வேண்டுகோள் ஒன்றை முன்வைத்த மனுதாரர் சார்பில் ஆஜரான சட்டவாதி, அரசாங்கத்தின் இந்த யோசனை தொடர்பாக ஆராய்வதற்கு கால அவகாசம் வழங்குமாறு தெரிவித்தார். அந்த வேண்டுகோளை ஏற்றுக்கொண்ட நீதிமன்றம் மேலதிக வழக்கு விசாரணையை எதிர்வரும் செப்டம்பர் 9 வரை ஒத்திவைக்க தீர்மானித்தது. அன்றைய தினம் அரசாங்கத்தின் யோசனை தொடர்பாக மனுதாரர்களின் கருத்துக்களை நீதிமன்றத்துக்கு அறிவிக்குமாறும் உச்சநீதிமன்றம் மனுதாரர் சார்பில் ஆஜரான சட்டவாதிகளுக்கு உத்தரவு பிறப்பித்தது.
கொழும்பிலிருந்து பிபிசி சிங்கள சேவையின் செய்தியாளர் கே எஸ் உதயகுமார்.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிபிசி தமிழோசை.
மலேசியாவில் 2025 ஆண்டு காலவரையிலான தேசிய கல்வி பெருந்திட்டம் அறிமுகப்படுத்தப்படுகிறது. இது சிறுபான்மை மக்களை, குறிப்பாக தமிழ் மற்றும் சீன மக்களை பெருமளவில் பாதிக்கும் என்று கவலைகளும் விமர்சனங்களும் எதிர்ப்புகளும் எழுந்துள்ளன. இந்த கவலைகள் ஏன் என்று மலேசிய மனித உரிமைகள் அமைப்பின் தலைவரான வழக்கறிஞர் க. ஆறுமுகம் அவர்களிடம் கேட்டேன்.
அந்த காலனித்துவம் முடிஞ்சு எங்களுக்கு விடுதலை கிடைச்ச உடனே வந்து அந்த கட்டத்திலேயே வந்து சீனர்களுக்கு சீன பள்ளிகளும் இந்தியர்களுக்கு தமிழ் பள்ளிகளும் மலாய்க்காரர்களுக்கு மலாய் பள்ளிகளும் அமைஞ்சிட்டு இருந்துச்சுங்க. ஆனா இவர்கள் என்ன செஞ்சாங்க, இதாவது இந்த மலேசியாங்கிறது ஒரு நாடு, இந்த நாட்டுல ஒரு மொழி கல்வியை கொண்டு வந்தால் இந்த இனங்களெல்லாம் ஒருங்கிணைக்க முடியும் அப்படின்னு ஒரு இதோந்து ஒரு மாயையான கருத்து தான். இந்த கருத்தையே ஒரு கொள்கையாக்கி 2013 ஆண்டு வரைக்கும் உள்ள ஒரு பெரிய திட்டத்தை போடுறாங்க. அதுதான் இந்த கல்வி பெருந்திட்டம். அதனுடைய உள்நோக்கம் வந்து இந்த பண்பாடு கூறுகளையும் மொழியையும் அடிப்படையாக கொண்டு இயங்கும் சீனர்களுடைய தாய்மொழி கல்வியையும் இந்தியருடைய தாய்மொழி கல்வியும் பொதுவாக தமிழர்களின் தாய்மொழி கல்வியும் ஒரு ஓரம் கட்டிவிட்டு இவர்களையும் அந்த தேசிய ஒருமைப்பாட்டிலே கொண்டு வந்து இணைப்பதன் வழி மலேசியாவிலேயே ஒற்றுமையை உருவாக்க முடியுங்கிற ஒரு மாயையான கருத்தை கொண்டுட்டு வந்து அந்த கல்வியில கையை வச்சு இந்தியர்களுக்கும் சீனர்களுக்கும் இந்த அடையாளங்களை ஒட்டுமொத்தமாக ஒழித்து கட்டுவதற்கான திட்டமாகத்தான் இதை நாங்கள் இப்போ கருதுகின்றோம்.
இப்போ அரசாங்கம் வந்து இப்படியான ஒரு திட்டத்தை முன்னெடுப்பதற்கு முன்னால் பல்தரப்பு மக்களுடன், குறிப்பாக சிறுபான்மை மக்களுடன் கலந்து ஆலோசித்தார்களா, அவர்களோட கருத்துக்கள் பெறப்பட்டதா? இப்ப நீங்க தெரிவிக்கிற இந்த கவலையெல்லாம் அப்பவே நீங்க தெரிவிச்சிருக்கலாமே?
இந்த திட்டம் வந்து முதல் முதல்ல வந்து 2012 தான் அரசாங்கம் கொண்டுட்டு வந்து பிரிலிமினரி திட்டமாக இதை அறிமுகப்படுத்தி உங்களுடைய கருத்துக்கள் கூறுங்கள் என்று சொன்னார்கள். அன்னைக்கு ஆரம்பிச்சதுலேருந்து இது வரைக்கும் எங்களுடைய கருத்துக்கள் வந்து பல வகையான மானஜர் கொடுப்பதன் வழியும் எங்களுடைய போராட்டங்களின் வழியும் நாங்கள் அனுப்பும் கடிதங்கள் வழியும் போதுமான கருத்துக்களை முழுமையாக ஆதாரங்களுடன் அரசாங்கத்துக்கு சமர்ப்பித்து விட்டோம். இவ்வளவு பெரிய இந்த பெருந்திட்டமானது குறைந்தபட்சம் நாடாளுமன்ற உறுப்பினர்களிடையேவாது ஒரு பெரிய விவாதத்தை உண்டாக்கி இவர்களிடமாவது ஒரு முழுமையான கருத்தை ஒருங்கிணைக்கப்பட்ட வகையில எடுத்து இந்த அரசாங்கம் மறுபரிசீலனை செய்யக்கூடிய வாய்ப்புகளும் இருந்திருக்கு. அதை கூட இந்த அரசாங்கம் செய்யாமல் ஆளும் கட்சியில் இருப்பவர்களுக்கும் தெரியாமல் இந்த அரசாங்கம் இந்த பெருந்திட்டத்தை அமலாக்கத்துக்கு கொண்டு செல்வது ஒரு மறைமுகமான ஒரு மோசமான ஒரு நகர்வாக தான் நாங்கள் கருதுகின்றோம்.
இப்போ அரசாங்கத்தின் மீது இவ்வளவு கடுமையான விமர்சனங்களை நீங்கள் வைக்கின்றீர்கள், சிறுபான்மை மக்களின் மொழியையும் பண்பாட்டையும் அழித்துவிட பெரும்பான்மை மலாய் சமூகம் கருதுகின்றது என்றெல்லாம் உங்கள் தரப்பில் குற்றச்சாட்டை வைக்கின்றீர்கள். ஆனால் நீங்கள் வைக்கின்ற இந்த குற்றச்சாட்டுக்கள், கருத்துக்கள், விமர்சனங்கள்லாம் அரசாங்கத்துக்கு தெரியாமல் இருக்குமா? அப்ப அரசாங்கம் தேசிய அளவில் இப்படி ஒரு திட்டத்தை முன்னு கொண்டு வராங்கன்னா அவங்க தரப்புல சில வாதங்கள் இருக்கத்தானே செய்யும்.
அதாவது அரசாங்கத்தில் இருப்பவருடைய வாதங்கள் வந்து ஒன்றே ஒன்றுதான். அதாவது அரசாங்கம் வந்து என்ன நினைக்கிறாங்க, இந்த மாதிரி ஒரு பெருந்திட்டத்தின் வழி கொண்டு வரதின் வழி வந்து தேசிய ஒருமைப்பாட்டை உருவாக்க முடியும்னு அரசாங்கம் நினைக்கிறாங்க. ஆனா தேசிய ஒருமைப்பாடுங்கிறது வந்து நடைமுறையில ஒரு இயலாத கருமை இருக்கிறதுக்கு காரணமே வந்து இனவாத மிக்க கொள்கைகள் நிறைந்த அரசாங்கத்தை நடத்தி வருவது தான். அதாவது இனவாதம் மிக்க அரசாங்கம்ங்கிறது வந்து இப்ப அரசாங்கத்தினுடைய பயிற்சிகளை எடுத்துக்கிட்டாலே அதுல 95 விழுக்காடு வந்து மலாய்க்காரர்கள் தான் இருக்கிறார்கள். அந்த மலாய்க்காரர்கள் மட்டும் இந்த நாட்டிலே வந்து ஒரு உயரிய வாதிக்க நிலையில இருக்க வேண்டும் என்ற காரணத்துக்காகவே அவர்களுக்கும் சிறப்பு கல்விக்கூடங்களை அமைத்து சிறப்பான வழிமுறைகளை அமைத்து சிறப்பான பொருளாதார திட்டங்களை வைத்து இனவாதத்தின் வழியாகவே அவர்கள் மலாய்க்காரர்களை முன்னிலைப்படுத்தி உயர்நிலை கொண்டு போயிட்டாங்க. இது போன்ற ஒரு இனவாத கொள்கைகளை வந்து மற்ற இனங்கள் தங்களுடைய பண்பாட்டு கூறுகளாக இருக்கிற தாய்மொழி கல்வியை விட்டு கொடுத்துட்டு அவர்களும் வந்து தேசிய ஒருமைப்பாட்டுக்கு வர வேண்டும் என்றால் அதை செய்ய இயலாத காரியம். அதாவது அரசாங்கம் ஒரு சமூக பொருளாதார திட்டங்களை இன பாகுபாடு அற்ற நிலையிலே கொண்டு வந்திருந்தால் இது போன்ற பிரச்சனைகள் நிகழவே வாய்ப்பில்லை. ஆக அந்த முக்கியமான காரணத்தை விட்டுவிட்டு இந்த ஒரு மாயையான ஒரு காரணத்தை எடுத்து வச்சுட்டு இதன் வழி வந்து தாய்மொழியை கொள்கையை ஒழிக்கணும் அரசாங்கம் கொண்டுட்டு வர்றது வந்து ஏற்புடையது இல்லைங்கிறது அரசாங்கத்துக்கும் தெரியும். அதனாலதான் இதை நாங்க சொல்றது என்னன்னாக்க இது வந்து அரசாங்கத்தின் ஒரு உள்நோக்கம், அதாவது ஒட்டுமொத்தமாக சீனர்களுக்கும் தமிழர்களுக்கும் இருக்கும் என்ற பண்பாட்டு அடையாளங்களை அழிக்க வேண்டும் என்றால் இவர்களுடைய மொழியை முதலில் அழிக்க வேண்டும் என்ற எண்ணத்திலேதான் இப்படிப்பட்ட திட்டத்தை வந்து அமலாக்கம் செய்வதற்காக அவர்கள் ஒரு மாயையான கருத்தின் வழி இதை கொண்டு வந்து இப்ப திருத்திக்கிட்டு இருக்காங்க.
அப்ப அடுத்ததா என்னதான் செய்ய போறீங்க? இப்ப உங்களை போன்ற சிறுபான்மை மக்களால் என்னதான் செய்ய முடியும்?
எங்களை போன்றவர்கள் வந்து இதை ஒரு அரசியல் தீர்வாகத்தான் பார்க்க இயலும். இது ஒரு கல்வி அப்படின்னு ஒடுக்கி விடாமல் இதை தீர்ப்பதற்கு அரசியல் தீர்வாக நாங்கள் எப்படி பார்க்க வேண்டும் என்ற அணுகுமுறையை தான் நாங்கள் இப்ப பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் அரசாங்கத்துக்கு போதுமான நெருக்கத்தை கொடுப்பதன் வழி அரசாங்கம் இந்த கொள்கையை விட்டு விடுவார்கள் என்ற நம்பிக்கை எங்களிடம் இருக்கின்றது.
மலேசியா மனித உரிமைகள் அமைப்பின் தலைவர் வழக்கறிஞர் க. ஆறுமுகம். அடுத்த அமெரிக்க செய்தி ஒன்றுடன் ஜெயபிரகாஷ்.
அமெரிக்காவில் கலிபோர்னியாவைச் சேர்ந்த மாணவன் ஒருவனுக்கு 40 லட்சம் டாலர்களுக்கும் அதிக பணத்தை இழப்பீடாக கொடுப்பதற்கு அமெரிக்காவின் நீதி அமலாக்கத்துறை ஒப்புக்கொண்டிருக்கிறது. கைகள் விலங்கிடப்பட்ட நிலையில் போலீஸ் சிறைக்கூடத்துக்குள் தடுத்து வைக்கப்பட்டிருந்த இந்த இளைஞனை அதிகாரிகள் முழுமையாக மறந்து போன நிலையில் கைவிட்டிருந்தனர். இதனால் 4 நாட்களாக தண்ணீரும் உணவும் இல்லாமல் தவித்த இளைஞன் தனது சிறுநீரையே குடிக்க நேர்ந்திருக்கிறது. போதைப்பொருள் தேடலின் போதே இந்த இளைஞனையும் போலீசார் கைது செய்திருக்கிறார்கள். ஆனால் அவர் கைது செய்யப்படவும் இல்லை, குற்றச்சாட்டுகள் எதுவும் அவர் மீது பதிவு செய்யப்படவும் இல்லை. தான் சுவரில் உதைத்து கத்தி கூக்குரலிட்டதாக அந்த இளைஞன் கூறுகிறார்.
நிறைவாக பலகணியில் ஆப்கானில் நடைபெறும் பறவை வேட்டை குறித்து ஆப்கானிஸ்தானின் பர்வான் மாகாணத்திலிருந்து பிபிசியின் பிலால் சர்வார் அனுப்பியுள்ள ஒரு செய்திக்குறிப்பு தமிழில் சுவாமிநாதன் உடன் ஜெயபிரகாஷ்.
ஆயிரக்கணக்கான இடம்பெயரும் பறவைகள் ஆப்கானிஸ்தானில் சுட்டு வீழ்த்தப்படுகின்றன. மத்திய ஆசியா மற்றும் ரஷ்யாவிலிருந்து இந்தியாவுக்கு போகும் பறவைகள்தான் இதில் குறிப்பாக பாதிக்கப்படுகின்றன. பறவைகளை வேட்டையாடுவது என்பது பல நூறு ஆண்டுகளாக ஆப்கானிஸ்தானில் நடந்து வந்தாலும் தற்போது முன்னெப்போதையும் விட அதிகமாகிவிட்டதாக சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் கவலை வெளியிடுகின்றனர். பல தசாப்தங்களாக போரால் பாதிக்கப்பட்ட ஆப்கானிஸ்தானில் சட்ட கட்டமைப்புகள் குலைந்து போய் கிடக்கின்றன. ஏற்கனவே பல பிரச்சனைகள் இருக்கும் நிலையில் பறவைகளை பாதுகாப்பது என்பது நாட்டில் முக்கியமான ஒரு வேலை திட்டமாகவும் இல்லை. ஒரு டஜனுக்கும் மேற்பட்ட வேட்டைக்காரர்கள் இங்கே இருக்கின்றனர். இவர்களில் சிலர் பறவைகளை சுடக்கூடிய பிரத்யேக துப்பாக்கிகளை வைத்திருக்கின்றனர். ஷாட்கன்களை சிலர் வைத்திருக்கின்றனர். வேறு சிலர் வேட்டையாடும் பயிற்சி அளிக்கப்பட்ட பருந்துகளை வைத்திருக்கின்றனர். வேட்டை நாய்களும் இங்கே இருக்கின்றன. இங்கே இருக்கின்ற 26 வயதான அகமது ஷகீபின் குடும்பம் பல தலைமுறைகளாக வேட்டையில் ஈடுபட்டிருக்கிறது. இவரின் தந்தையும் தாத்தாவும் வேட்டைக்காரர்கள்.
நான் சுமார் 100 பறவைகளை சுட்டிருப்பேன். ஒருமுறை ஒரே ஷாட்டில் 6 கொக்குகளை அடித்திருக்கிறேன். ஆனால் இப்போதெல்லாம் கொக்குகளை அரிதாகவே பார்க்க முடிகிறது.
73 வயதான ஹபீபுல்லா கௌதாரி இனத்தைச் சேர்ந்த பறவைகளை வேட்டையாடி வருவதாக நம்மிடம் சொன்னார். இவர் தன்னிடமுள்ள 2 ஆப்கான் வேட்டை நாய்களையும் பருந்தையும் பயன்படுத்தி வேட்டையாடுகின்றார். சில சமயங்களில் ஒரே நாளில் 60 பறவைகளை கூட வேட்டையாடியிருப்பதாக இவர் தெரிவித்தார். பேட்டியில் கிடைத்த பறவைகளை உள்ளூர் சந்தையில் $10 $20 என்று இவர் விற்கின்றார். சில சமயங்களில் பறவைகளின் இறைச்சியை இவர் உட்கொள்கிறார். வேட்டைக்காரர்களால் சுட்டு வீழ்த்தப்படும் பறவைகள் உள்ளூர் சந்தைகளுக்கு கொண்டு வரப்படுகின்றன. வாத்து, கொக்கு போன்ற பெரிய பறவைகள் இறைச்சிக்காக சுடப்படுகின்றன. அதே சமயம் கூவும் சிறிய பறவைகள் உயிரோடு பிடிக்கப்படுகின்றன. செல்ல பிராணிகளாக வளர்க்க இவை அண்டை நாடுகளுக்கு கடத்தப்படுகின்றன. அப்துல் ஹபீப் ஒரு பறவை கடையை வைத்திருக்கின்றார். கொக்கு, நாரை, காட்டுவாத்து போன்ற பெரிய பறவைகள் இறைச்சிக்காக கொல்லப்படுகின்றன. இவற்றின் இறைச்சியை தீயில் சுட்டு உள்ளூர் மக்கள் சுவைக்கின்றனர். இங்குள்ள பலரைப் போல் ஹபீபின் வாழ்வும் பறவைகளை சார்ந்திருக்கிறது.
இங்கே
அதிக அளவு வேட்டை நடக்கிறது. ஆனால் அதை நிறுத்தினால் வேட்டையை சார்ந்திருக்கின்ற இங்கு இருக்கின்ற குடும்பங்கள் என்னவாகும்? தங்களின் உணவுக்காக பறவைகளை சார்ந்துள்ளவர்களின் வாழ்க்கை என்னவாகும்?
இடம்பெயர்ந்து செல்லக்கூடிய பறவைகளை வேட்டையாடக்கூடாது என்ற ஒரு விதியை ஆப்கன் அரசு 5 ஆண்டுகளுக்கு முன்பே கொண்டு வந்தது. ஆனால் இது பற்றிய விழிப்புணர்வு இல்லாமல் இருப்பதால் பெரிய அளவில் வேட்டைகள் நடப்பதாக சுற்றுச்சூழல் பாதுகாப்பு இயக்குநரகத்தின் துணைச் செயலாளர் நாயகம் குலாம் முகமது மலைக்கார் தெரிவிக்கின்றார். பல தசாப்தங்களாக நடந்த உள்நாட்டுப் போர்தான் இந்த நிலைக்கு காரணம் என்றும் அவர் கூறுகின்றார்.
More than 30 years of war which happened in Afghanistan. Most of the laws, there was no environmental law and environmental entity.
முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக ஆப்கானில் போர் நடந்தது. அந்த நேரங்களில் சுற்றுச்சூழல் சட்டங்கள் எதுவுமே கிடையாது. சுற்றுச்சூழல் குறித்து மக்களிடம் குறைந்த அளவிலான விழிப்புணர்வு இருக்கிறது. ஏழ்மையும் அதிகமாக இருக்கிறது. இதனால் பறவைகளையும் விலங்குகளையும் வேட்டையாடித்தான் சாப்பிட வேண்டும் என்ற அழுத்தம் இருக்கிறது. இது வாழ்வாதாரம் குறித்த பிரச்சினை.
போரால் 30 ஆண்டுகள் பாதிக்கப்பட்ட ஆப்கானிஸ்தானில் அன்றாடம் தேவைப்படும் பொருட்களை வாங்குவதை விட துப்பாக்கியை வாங்குவது எளிது. எனவே பறவை வேட்டையை தடுப்பது மிகவும் கடினம்.
ஆப்கானிஸ்தானில் நடைபெறும் பறவை வேட்டை குறித்த ஒரு பெட்டகம் பிபிசியின் பிலால் சார்வார், தமிழில் சுவாமிநாதன். லண்டன் ஒலிம்பிக் போட்டிகளில் மகளிருக்கான ஹெப்டாத்லன் பிரிவில் தங்கப்பதக்கம் வென்ற பிரிட்டனின் ஜெசிகா என்னிஸ் ஹில் ஆகஸ்ட் மாதம் 10ஆம் தேதி முதல் 18ஆம் தேதி வரை மாஸ்கோவில் நடைபெறவுள்ள உலக தடகள போட்டிகளிலிருந்து விலகியுள்ளார். காலில் ஏற்பட்ட காயம் காரணமாகவே உலகப் போட்டிகளிலிருந்து விலகுவதாக சற்று முன்னர் அவர் பிபிசியிடம் தெரிவித்தார் என்கின்ற இந்த தகவலுடன் இன்றைய நிகழ்ச்சி நிறைவு பெறுகின்றது. மீண்டும் நாளை வழக்கம் போல் சந்திப்போம். வணக்கம் நேயர்களே.